நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுத்தாளர் ஜெயகாந்தனின் இலக்கிய பயணம் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். உடன் உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். தமிழ் இலக்கியத்துல நிறைய எழுத்தாளர்களை நம்ம நிறைய தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வர்றோம். பாரதியார், பாரதிதாசன் தொட்டு நிறைய இலக்கியங்கள், இலக்கண நூல்கள் எழுதப்பட்டு வருது. தமிழ் இலக்கியத்துல மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல சிறந்த எழுத்தாளர்கள்ல ஒருவரான திரு ஜெயகாந்தன் அவர்கள். இன்னைக்கு ஜெயகாந்தன் ஐயா அவர்களுடைய நினைவு நாள்ல அவருடைய நூல்களை குறித்து பல்வேறு தகவல்களை நம்ம பேராசிரியர் ஐயா அவர்களை நேர்காணல் செஞ்சு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்புடைய நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் ஜே ராதாகிருஷ்ணன். நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவரா இருக்கிறேன். நான் நறுமுகை என்ற ஒரு பத்திரிகையை நடத்தியவர். செஞ்சி என்னுடைய சொந்த ஊர். நிறைய புத்தகங்கள் எல்லாம் நறுமுகை என்ற பதிப்பகத்தின் வழியா பதிப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
ஐயா, இப்ப எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஓரளவு தமிழ் வாசிக்க தெரிஞ்ச அனைவருக்குமே ஓரளவு புகழ்பெற்ற பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு தெரிந்த ஒரு எழுத்தாளர் ஜெயகாந்தன். இந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எங்கே பிறந்தாங்க, அவங்களுடைய பெற்றோர் யாரு, அவரை பத்தின ஒரு அறிமுகம் நம்முடைய நேயர்களுக்காக சொல்லுங்க ஐயா.
ஆமா, நிச்சயமா ஜெயகாந்தன்ற ஒரு பெயர் ஆளுமை பாரதிக்கு பின்னாடி ஒரு மிகச்சிறந்த எழுத்தால் வாழ முடியும் என்ற ஒன்றை நிரூபித்த ஒரு ஞான செருக்குள்ள ஒரு எழுத்தாளன். இவர் 1934 கடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலூருடைய ஒருங்கிணைந்த பகுதியில் இருக்கக்கூடிய மஞ்சக்குப்பம் அப்படின்ற ஒரு கிராமத்துல மீனவர் குப்பத்துல பிறந்தவர். அவருடைய அப்பா தண்டபாணி பிள்ளை, அம்மா மகாலட்சுமி. அவங்க சின்ன குழந்தையா இருக்க இவருக்கு பேர் வச்சது முருகேசன்ற பேரை தான் அவருக்கு வச்சாங்க. பிற்காலத்துல அவர் ஜெயகாந்தன் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். ஏழை குடும்பம், ஒரு வேளாண்மை குடும்பம், பெரிய படிப்பறிவு இல்லாத ஒரு குடும்ப பின்னணியில பிறந்தவர் தான் ஜெயகாந்தன். அவரும் படிப்புல பெரிய நாட்டம் இல்லாதவர். ஒரு 5வது வரையில்தான் படிச்சாரு. போவாரு வருவாரு, பாஸ் போடலையா அதை பத்தி கவலைப்படாதவர், சந்தோஷப்படுறவர், அப்படி இருந்த ஒரு ஆளு. 2வது பேர் வழி அப்படின்னு அவர் தன்னைத்தானே அவர் எல்லாரோடு குறிப்பிட்டு கொள்வார். எதுலையும் அவரால் புரிந்தி வாழ முடியாத ஒரு வித்தேற்றியான மனநிலையில் வாழக்கூடிய ஒரு இளைஞனாக தான் அவருடைய இளமை காலம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்.
ஒரு கல்லூரி பருவம் கூட ஒரு முழுமையா முடிக்காத ஒரு எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் முதன் முதல்ல எப்ப வந்து எழுதணும் அப்படின்னு தன்னுடைய எழுத்து பணிய துவங்குறாரு. குறிப்பா அவர் எழுதணும் அப்படின்னு அவருக்கு தூண்டுகோலா இருந்த விஷயங்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ரொம்ப நல்ல கேள்வி. அவரு ஒரு வித்தியா தெரிஞ்சிருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் அவரை எழுத தூண்டுது, எழுத்துக்குள்ளார கொண்டாந்து சேர்க்குது. அவருடைய வாழ்வை அவரு சின்ன வயசுலயே, ஒரு 10 வயதுக்குள்ளாரையே அவர் எதுலையும் பொருந்த முடியாது இருக்கிறதெல்லாம் அவங்க அம்மா வருத்தப்பட்டு, விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடிய அவருடைய தம்பி வீட்டுக்கு அனுப்புறாரு. இப்படி இப்படி சின்ன சின்ன வேலைகள், அவர் ஓடி போனவரா, எங்கெங்கயோ போய் என்னென்னவோ வேலைகள் செய்யறவரா இருக்கிறவரை ஒரு பொறுப்பு வரணும் அப்படின்றதுக்காக அவருடைய 13வது வயதுல சென்னையில வேலை பார்த்த புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடிய தம்பிய கிட்ட அவரை வேலைக்கு அனுப்புறாங்க. அங்க அவர் பல நிலைகள்ல வேலை பார்த்திருக்கிறார், பல கஷ்டங்களை பட்டிருக்கிறாரு. அங்க நிறைய வாசிப்பு அனுபவம் அவருக்கு நிறைய வருது. ஒரு பதிப்பகத்துல எழுத்து கோர்க்கிறவன், அந்த காலத்துல எழுத்துக்களை எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பொறுக்கி கட்டி அதை ஒவ்வொரு எழுத்துக்களை பொறுக்கி அமு ரெடி பண்ணுவாங்க. அந்த எழுத்து கோர்க்கக்கூடியவனாக அந்த எழுத்துக்கள் எல்லாம் அச்சடிக்கும் போது அதை அழுத்தி பிரஸ் பண்ற ஒரு தொழிலாளியாக, ஒரு மளிகை கடை பையனாக, இந்த ரயில் அடியில பை தூக்கி போகக்கூடியவனாக, மாவு மிஷின்ல வேலை செய்கிறவனாக, இதழ்கள் எல்லாம் கொண்டு போய் இருக்கக்கூடியவனாக, ஒரு திரைப்பட கொட்டகைகள்ல இந்த பாட்டு புஸ்தகங்கள் விற்கிறவனா, பல வேலைகளை பார்த்து தன்னுடைய பிழைப்பை நடத்திய ஒரு இளைஞன், அங்கெல்லாம் பார்த்த அந்த எளிய மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கை, அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை வாசிச்சத வாசிப்பும் இதுதான் எழுத்தா அப்படின்ற அவன் புரிந்து கொள்வார். அந்த எழுத்துக்களை கோர்க்கிற போது, அதை அச்சடிக்கக்கூடியவனாக இருக்கிற போது, அதை வாசிக்கிற ப்ரூப் ரீடரா அதை ப்ரூப் திருத்துற போது, அதெல்லாம் வாசிச்ச வாசிப்பு இதுதான் எழுத்தா, இதை விட அற்புதமா நான் எழுதுவனே என்று அந்த உணர்ச்சி தூண்டுதல்ல அவர் சமூகத்தை எழுதுதல் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் எழுத தொடங்கியிருக்கிறார். அதுதான் அவருடைய முதல் எழுத்து அப்படின்னு சொல்லலாம். பல விதமான உழைப்பு, விளிம்பு நிலை மனிதர்களா அவர், மனிதர்களோடு மனிதர்களாக அவர் பட்ட பாடுகள் இருக்குல்ல, அந்த வயிற்று பாட்டிற்காக அவர் செய்த பல்வேறு வேலைகள் இருக்குல்ல, அதுல குறிப்பா அந்த கை வண்டி இழுக்கக்கூடியவர்களோட வேலை செய்தது, ஜெட்கா வண்டின்னு சொல்லக்கூடிய குதிரை வண்டி இல்லாயத்துல அதுக்கு தீனிகள் போடக்கூடியவனாக, அதை துடைத்து வைத்திருக்கக்கூடியவனாக, சோடா பேக் வேலை பார்த்தது என்று பல வகையான வேலைகளை, ஒரு விளிம்பு நிலை வேலைகளை எல்லாம் அவர் பார்த்திருக்கிறார். அந்த அனுபவங்கள் எல்லாம் திரட்சியா தான் அவரு எழுத்து உலகத்திற்கு அவரை கொண்டாந்து சேர்த்திருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில தான் அவரு வேலை செஞ்ச அந்த அச்சு கூடத்திலேயே இருந்து வெளிவந்த ஒரு பத்திரிகை, சௌபாக்கியம்னு ஒரு இதழ், அந்த பத்திரிகையில தான் அவருடைய முதல் சிறுகதை 1950 வெளிவருது. அத கதை தலைப்பே பிச்சைக்காரன். ஒரு விளிம்பு நிலை மாந்தர்களை பற்றி தான் அவருடைய கதை அமைது. பிச்சைக்காரன் என்ற அந்த தலைப்புல ஒரு கதை எழுதினார். அது மாதிரி தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சார். அது மாதிரி பல பத்திரிகைகள்ல எழுதினார். குறிப்பா அந்த முதல் பத்திரிகை அந்த கதையை என்ன பேர்ல எழுதினார்னா, கடலூர் காந்தன் அப்படின்ற பேர்ல அவருடைய அந்த கதை வந்தது. அதுக்கப்புறம் 1954 ஒரு 4 அவருடைய கதைகள் எல்லாம் ஒன்னா தொகுத்து முதல் சிறுகதை தொகுப்பு ஆணும் பெண்ணும் என்ற அந்த சிறுகதை தொகுப்பு வந்தது. அடுத்த ஒரு 3 அதாவது 1957 அவருடைய வாழ்க்கை அழைக்கிறது என்ற நாவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஒரு 10 அவர் எழுதி குவிச்சிட்டார். அந்த 10 அதாவது அவருடைய 30வது வயதிற்குள்ளார அவர் எழுதின எழுத்துக்கள் வந்து ஜெயகாந்தன் என்ற ஒரு பெரிய எழுத்தாளனை தமிழ் உலகத்தில் அழிக்க முடியாத, அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு எழுத்தாளனாக உயர்த்தி காட்டியது என்றால் அது மிகையாகாது.
இந்த ஜெயகாந்தன் எப்படி எழுத துவங்கினாரு, எப்படி எழுத்துலத்து உலகிற்கு அறிமுகமானாரு அப்படிங்கிற தகவலை சொன்னீங்க. இப்ப இந்த இதழியல் பணி, அதாவது இந்த பத்திரிகை பணிகள், ஜெயகாந்தன் இயற்றிய பத்திரிகை பணிகள் என்னென்ன, எப்படி இந்த பத்திரிகை உலகிற்கு அவர் அறிமுகமாகிறாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அவரு ஏற்கனவே ஒரு அச்சு கூடத்துல அவர் பணி செய்த காரணத்தினால அவருக்கு தொடக்க காலமே அவருடைய வாசிப்பு, ஒரு இதழ்கள், அது உருவாக்கம் என்றதோடு அவருக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் சௌபாக்கியம் இதழில் அவருடைய கதை வந்ததுன்னு பார்க்குறோம். தொடர்ந்து அவர் நிறைய அந்த குமரன் பதிப்பகம்னு ஒரு பதிப்பகத்தில் வேலை செய்கிறாரு. அவர் ப்ரூப் ரீடராக ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி பல வேலைகள் அவர் அந்த இருந்ததுனால அவர் 1960 ஒரு பத்திரிகை நாமளே ஏன் நடத்தக்கூடாதுன்னு ஆரம்பிக்கிறாரு. காகித சீவல்னு பேர் அந்த பத்திரிகை, காகித சீவல்ன்ற பத்திரிகைய அவர் ஆரம்பிக்கிறாரு. அதுல அவரு வித்தியாசமா அவர் பல புனைப்பெயர்கள்ல அந்த இதழிலேயே அவர் எழுதியிருப்பார். குறிப்பா காதலிக்க தெரியாதவன் அப்படின்ற புனைப்பெயர்ல கூட அவர் அதுல நிறைய கட்டுரைகள், கதைகள், நாவல், அரசியல் விமர்சனங்கள் இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. சமூகம் அரசியல் என்பதை அவர் ஒரு முக்கியமான ஒரு பகுதியா வைத்துக்கொண்டு அவர் எழுதியிருக்கிறாருன்னு பார்க்கலாம். அதே மாதிரி வணிக பத்திரிகைகள்லையும் எழுதினார். அந்த நேரத்துல தினமணி, ஆனந்த விகடன், கல்கி போன்ற பத்திரிகைகள்ல அவர் வெகுவா எழுத ஆரம்பிச்சார். அவருடைய எழுத்துக்கு இருந்த தீவிரமும் வாசக சந்தையும் மிக பெருசா இருந்ததுனால நிறைய பேர் அவருடைய வாசிக்கக்கூடியவராக இருந்தாங்க. வெகுஜன பத்திரிகைகள்ல எழுதினார், இந்த மூன்று பத்திரிகைகள்ல எழுதினார். அதே சமயம் தானும் தனியா பத்திரிகையை நடத்தணும் அப்படின்ற உந்து சக்தி அவர் இருந்தது. ஜனசக்தின்ற கட்சி சார்ந்த பத்திரிகையிலையும் அவர் எழுதினார். ஆனா அவர் ஆரம்பித்தது அப்படின்னு பார்க்கும்போது ஜெயப்பேரிகை அப்படின்னு ஒரு நாளிதழ், ஒரு நாளிதழை நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஜெயப்பேரிகை என்ற நாளிதழை 1967 நடத்தினார். கொஞ்ச நாள் தான் வந்தது, இருந்தாலும் ஜெயப்பேரிகை நாளிதழ் அவ்வளவு பெரிய சலனத்தை தமிழ் சமூகத்துல தந்தது. ஒரு நையாண்டி, எதிர்ப்பு குரல், சமூக விமர்சனம், அரசியல் விமர்சனம் என்று பல நிலைகள்ல அந்த பத்திரிகை நாளிதழ் வெளிவந்தது. அது ரொம்ப முக்கிய முக்கியமானது. அதே பேர் அது எதிர்ப்புகளை தாண்டி அந்த அதுலேயே சின்ன பேர் மாற்றம் செய்து ஜெயக்கொடின்ற பேர்லையும் நாளிதழை கொண்டு வந்தார். அது குறைவந்த நாளிலேயே வந்தாலும் கூட தமிழ் இதழியல் உலகத்துல அது ஜெயக்கொடிக்கும் ஜெயப்பேரிக்கும் பெரிய பங்கு உண்டு. அது தொடர்ந்து 1979 கல்பனான்னு ஒரு பத்திரிகைய அரந்தை நாராயணன் நடத்தினார். அந்த அரந்தை நாராயணன் அவருக்கு பின்னாடி ஜெயகாந்தனை கொஞ்ச நாள் நீங்க ஆசிரியரா இருந்து நடத்தணும்னு கேட்டுட்டாரு. அது ஒரு இலக்கிய பத்திரிகையா, 70களுடைய இறுதி 80களில் மிகச்சிறப்பா வந்த ஒரு இலக்கிய பத்திரிகையா அது இருந்தது. அதே போல ஞானரதம்னு ஒரு பத்திரிகை 1969 வந்த ஒரு சிற்றிதழ், ஞானரதம் என்ற சிற்றிதழ். அந்த சிற்றிதழை முகமது இப்ராஹிம்னு இயற்பெயரை கொண்ட சித்திரபாரதி நடத்தினார். இவருடைய நண்பர் கூட்டம், நண்பர் கூட்டம் எப்பயுமே ஜெயகாந்தனை சுத்தி பெரிய நண்பர்கள் கூட்டம் இருக்கும். அந்த நண்பர் கூட்டத்துல ஒருத்தரா இருக்கிற இவர் நடத்தின அந்த பத்திரிகையில என்ன பண்ணார், ஒரு தொடக்க காலங்கள்ல ஜெயகாந்தன் அதனுடைய ஆசிரியராக இருந்து அந்த இலக்கிய இதழை வழி நடத்தினார். அந்த இதழில நிறைய கட்டுரைகள் எழுதினார். அது ஒரு 7வது இதழுக்கு பிறகு ஞானகூத்தன் போன்ற எழுத்தாளர்கள் ஒவ்வொரு இதழையும் ஆசிரியராக இருந்து நடத்துவது என்ற நிலையில அது மாற்றம் செய்து போனது. ஆனால் தொடக்க காலத்தில் ஜெயகாந்தனுடைய அந்த பத்திரிகை அனுபவம் என்பதும் மிக முக்கியமானது ஞானரதம் பத்திரிகையில. அதே மாதிரி நவசக்தி இதழிலும் கூட 1988 சில காலம் அவர் பொறுப்பாசிரியராக பணியாற்றி இருக்கிறார். ஆக அவருக்கே உரிய அவருடைய இதழ் என்ற நிலையில ஜெயப்பேரிகை, ஜெயக்குடி என்ற நாளிதழ்கள், கல்பனா என்ற இலக்கிய பத்திரிகை தாண்டி அவர் காகித சீவல் என்ற அவருடைய நடத்தின பத்திரிகை தாண்டி பிறருடைய பத்திரிகைகளிலும் பொறுப்பாசிரியராக இருந்தது அப்படின்ற நிலையில ஞானரதம் சக்தியில அவர் பணியாற்றியதெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனால் தொடர்ந்து அவர் சமூகத்துல அவருடைய எழுத்துக்கள் பரவலுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது ஆனந்த விகடன், தினமணி, கல்கி என்ற அந்த மூன்று பத்திரிகைகள்ல அவர் செய்த எழுத்து அப்படின்றது மிக முக்கியமானது.
ஐயா, இப்ப ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதைகள் என்னென்ன, தன்னுடைய சிறுகதைகளின் மூலமா தன்னுடைய கருத்துக்களை ஜெயகாந்தன் எப்படி முன் வச்சாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நான் சொன்னது முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய பல்வேறு தொழில்கள், வாழ்க்கை அனுபவங்கள், அந்த அனுபவங்களின் ஊடா எளிய மனிதர்களை காட்சிப்படுத்துறது அப்படின்ற நிலையில நிறைய கதைகளை எழுத தொடங்கினார். அப்படி அவர் எழுதின கதைகள்ல மிக முக்கியமான சிறந்த கதைகள்னு சொல்லக்கூடியவை பெரும்பாலும் ஆனந்த விகடன் பத்திரிகையில வெளிவந்த பெரிய பரபரப்பை தந்த எழுத்துக்களாக இருந்தது. குறிப்பா அவருடைய சிறந்த குருபீடம், நான் இருக்கிறேன், சுய தரிசனம், அக்ரகாரத்து பூனை, ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது, நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ, நிக்கி, புது செருப்பு கடிக்கும் போன்ற சிறுகதைகள் அவருடைய மிகச்சிறந்த சிறுகதைகள் என்று பாராட்டப்படுகின்றன. மனித உணர்வுகளை ரொம்ப நுட்பமாக பேசக்கூடியவைகளாக அந்த சிறுகதைகள் இருக்கின்றன. குறிப்பா நகரத்துல, சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய நடைபாதை வாசிகள் அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை எவ்வளவு சிரமமுற்றத்துக்குரியதாக இருக்கும் என்பதை ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு கதை தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை. அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கதைகள். ரொம்ப அதுல விரசம் இல்லாமல் அதை பாலியலை கடந்து ஒரு பாலியல் குறித்தான கதைகளாக அவருடைய கதைகள் இருந்திருப்பதை சமூகத்தை பற்றியான சிந்தனைகளை எளிய மனிதர்களை பற்றி எல்லோரும் புரிந்து கொள்வதற்கு எல்லோரையும் அறிந்து கொள்வதற்கு தரக்கூடிய ஒரு கதைகளாக அவருடைய கதைகள் இருந்திருக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுல ஒரு குறிப்பான ஒரு கதை பிணக்கு என்ற ஒரு கதை. அது ஒரு வயோதிகனான காலத்தில் இரண்டு வயோதிக தம்பதிகள் பேசிக்கொள்வதாக தொடங்குகிற அந்த கதையில ஒரு வயோதிகன் இளமை காலங்களில் அவர் எப்படி மன்மத லீலைகளில் ஈடுபட்டான் என்பதை தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்ல, அவள் கடைசி இறப்பு வரையில அவர்களுக்குள் அது எப்படி பிணக்காக இருந்தது என்பதை மிக நுட்பமாக அந்த உறவுகளை ரொம்ப நுட்பமாக அந்த கதையிலே விவரித்து பேசுவார். இப்படி பல கதைகள் அதுல அவருடைய குறிப்பிடத்தக்கந்த சிறுகதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று பெரிய சலனத்தையும் வரவேற்பையும் அதே சமயத்தில் தமிழ் சமூகத்தில் பல்வேறு எதிர்ப்புகளையும் சந்தித்த ஒரு கதை அக்னி பிரவேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை. ஒரு மழை நேரத்தில் பேருந்திற்காக காத்திருக்கிற ஒரு இளம்பெண், அது வராத போது இரவு நேரத்தில் காரில் வரக்கூடிய ஒரு இளைஞன் லிப்ட் தருவதற்கு தருகிறான் என்பதை தயக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள, அதனால் அவள் எதிர் விளைவுகளை ஏற்பட்டுவிட, அவள் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகிவிட, அப்படியே வீட்டுக்கு வந்து சொல்லுகிற போது அவர் அம்மா அவன் நடந்தவற்றை எல்லாம் உணர்ந்து கொண்டு அப்படியே ஒரு தண்ணியை அவள் தலையிலே ஊற்றி ஒன்றும் நடக்கவில்லை, இதற்காக எதுவும் யோசிக்காத என்று சொல்லுகிற ஒரு மனோபாவம். ஒரு இயல்பாக ஏமாற்றப்படுகிற பெண்கள் அதோடு தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று மூளையில் முடங்கி விடுவதும் தற்கொலைக்கு போவதற்கும் மாற்றாக ஒரு சமூகத்தில் இந்த மாதிரியான இடர்களில் இருந்து எப்படி தங்களை மீட்டெடுத்துக் கொள்வது என்ற பெண்ணியம் பேசக்கூடிய கதைகள் அவருடைய கதைகளாக இருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த கதைகளுக்கு வந்த எதிர்ப்புகளுக்கு பதில் சொல்லுவது போல அவர் நாவல்களை அவர் குறுநாவல்களை எல்லாம் படைத்திருக்கிறார் என்றெல்லாம் அவருடைய கதை சார்ந்த விஷயங்கள்ல நம்ம பார்க்கிறோம். நிறைய தொகுப்புகள் கிட்டத்தட்ட 1953 அவருடைய ஆணும் பெண்ணும் என்ற சிறுகதை தொகுப்பு வந்தது. அதை தொடர்ந்து உதயம், ஒருபிடி சோறு, இனிப்பும் கரிப்பும், சுமை தாங்கி, மாலை மயக்கம், யுகசந்தி, உண்மை சுடும், புதிய வார்ப்புகள், சுய தரிசனம், இறந்த காலங்கள், குருபீடம், அவர்கள் இருக்கிறார்கள், சக்கரம் நிற்பதில்லை, புகை நடுவினிலே என்று பல சிறுகதை தொகுப்புகள் அவருடையது வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 100 அவருடைய சிறுகதைகள் தமிழ் மண்ணில், தமிழ் சிறுகதை உலகில், நவீன சிறுகதை உலகில் அவர் ஒரு முடிசூடா மன்னனாக விளங்கினார் என்பதை நிறுவி காட்டுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது.
ஐயா, இப்ப நம்ம ஜெயகாந்தன் ஐயா அவர்கள் எழுதின நாவல்கள் மற்றும் குறு நாவல்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஜெயகாந்தன் பெரிதும் அவருடைய சிறுகதையை போலவே அவருடைய குறுநாவல் நாவல்கள் வழியா நிறைய சாதனைகளை செய்திருக்கிறார். குறிப்பா வாழ்க்கை அழைக்கிறது என்பது அவருடைய முதல் நாவல், 1957 வந்தது. தொடர்ந்து கைவிலங்கு, யாருக்காக அழுதான், பிரம்ம உபதேசம், கருணையினால் அல்ல பாரிசுக்கு போ, கோகிலா என்ன செய்து விட்டால், சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், ஜெய ஜெயசங்கர, கங்கை எங்கே போகிறாள், ஒரு குடும்பத்தில் நடக்கிறது, பாவம் இவள் ஒரு பாப்பாத்தி போன்ற பல நாவல்கள் குறுநாவல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஊருக்கு 100, கறிக்கோடுகள், மூங்கில் காட்டுக்குள்ளே, ஒரு மனிதனும் சில எருமை மாடுகளும், ஒவ்வொரு கூரைக்கும் கீழே பாட்டிமார்களும் பேத்திமார்களும், அப்புவுக்கு அப்பா சொன்ன கதைகள், இந்த நேரத்தில் இவள் என்றெல்லாம் அவர் இறக்கும் தருவாய் வரையில் இடைவிட்டு இடைவிட்டு எழுதின நாவல்கள் குறுநாவல்கள் குறிப்பிட்டு பேசத்தக்கன. அவற்றில அவருடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் என்பதும் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்பதும் மிகுந்த வரவேற்பையும் கவனத்தையும் பெற்றவை. அவருடைய அக்னி பிரவேசம் என்ற சிறுகதைக்கு எழுந்த விமர்சனத்தை தொடர்ந்து அவர் எழுதின அதை அந்த கதையை அப்படியே விரித்து நாவலாக மாற்றிய கதையாக நமக்கு கங்கை எங்கே போகிறாள் என்பதும், கோகிலா என்ன செய்து விட்டாள் என்பதுமாக கதைகள் விரிந்தது என்பது தமிழ் சிறுகதை உலகத்தில் அவர் செய்த சாதனைகள் என்று நாம் சொல்லலாம். அவருடைய நாவல்கள்லையும் கூட அந்த யாருக்காக தான் என்ற ஒரு குறுநாவல், அது ஒரு எளிய மனிதர்கள் மீது எப்படி சந்தேகங்கள், அவர்களை சந்தேக கண் கொண்டு அவர்களை வதைக்கக்கூடிய சூழல் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றும், அவர்கள் அவர்களுக்குள்ளும் நேர்மையும் நியாயமும் எப்படி ஒளிந்திருக்கிறது என்பதையும் மிக நுட்பமாக, அதிலும் விளிம்பு நிலை மாந்தர்களாக இருக்கக்கூடிய விளைமாதர்கள் அவர்கள் மீதும் கரிசனத்தை காட்டக்கூடியதாக, அவர்களுடைய உளப்பாங்கு அமைந்திருக்கக்கூடிய உளவியல் கண்ணோட்டத்தோடான கதைகள் அவருடைய கதைகளாக விரிந்திருக்கின்றன. குறிப்பாக சினிமா உலகம், திரைப்பட உலகத்தில் நடிகைகள் எவ்வாறு வஞ்சிக்கப்படக்கூடியவர்களாக, பெண்கள் எவ்வாறு ஒதுக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவருடைய நாவல்கள் விரிவாக பேசுகின்றன. எளிய மனிதர்கள் எப்படி அந்த திரை என்று சொல்லக்கூடிய அந்த வெளிச்சத்தில் விட்டில்களாக போய் விழுந்து விடுகிறார்கள் என்பதையெல்லாம் மிக அற்புதமாக அவருடைய நாவலில் மிக நுட்பமாக அந்த திரை மோகத்தை காட்சிப்படுத்தி விவரித்திருப்பார். அப்படி அவருடைய நாவல்கள் மிக முக்கியமானவை, உளவியல் ரீதியாக பேசக்கூடியவை.
ஐயா, அதே போல நம்ம ஜெயகாந்தன் ஐயா அவர்கள் எழுதிய மொழிபெயர்ப்பு நூல்கள் என்னென்ன, எந்த மொழியில எப்படி நூல்களை தேர்வு செய்து அவர் மொழிபெயர்த்தார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
வேடிக்கையான விஷயம், அவர் ஒரு 5ஆம் வகுப்பே படித்தவர் அல்லது 7ஆம் வகுப்பு வரையில் அவர் போயிருக்கலாம், அவ்வளவுதான். ஒரு குறைந்த பள்ளி வாழ்க்கை உள்ளவர், ஆனா ஒரு எழுத்து கோர்ப்பவனாக இருந்து எழுத்தை கற்றுக்கொண்டவர். வேலை செய்யக்கூடிய காலங்களில், இளமை காலங்களில் ஆங்கில படங்களை சென்னையில் அதன் வழியாக ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். அதன் வழியாக தன்னுடைய சிறுகதைகளையே தானே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கக்கூடியவராக அவர் உருவாகியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஆங்கிலத்திலிருந்தும் இந்தியிலிருந்தும் அவர் சிறந்த கதைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். அவருடைய ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற நாவல் தெலுங்கிலே கல்யாணி என்ற பெயரிலே மொழிபெயர்ப்பாகி இருக்கிறது. சில நேரங்களில் சில மனிதர்கள் சம் மூமெண்ட்ஸ் சம் பீப்புள் என்ற பெயரிலே ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பாகிறது. அவருடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பாகி இருக்கிறது. கையில் ஒரு விளக்கு என்பது ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பாகி இருக்கிறது. பல இந்திய மொழிகளிலும் சாகித்ய அகாடமியின் வழியாக அவருடைய சிறுகதைகள் நூற்றுக்கணக்காக மொழிபெயர்ப்பாகி இருக்கிறது. அவரும் வேற்று மொழிகளிலிருந்து மொழிபெயர்ப்புகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார், குறிப்பாக இந்தியிலிருந்தும் ஆங்கிலத்திலிருந்தும்.
ஐயா, இப்ப நம்ம ஜெயகாந்தன் ஐயா அவர்கள் எழுதின நூல்கள்ல என்னென்ன நூல்கள் திரைப்படமா திரையிடப்பட்டிருக்கு, அந்த திரைப்படமா திரையிடுவதற்கு ஜெயகாந்தனுடைய நூல்கள் எந்தனுடைய அடிப்படையில தேர்வு செஞ்சு அது திரையிடப்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கிட்டத்தட்ட 60கள் 70கள் 80கள் இந்த காலகட்டங்களில் திரையுலகத்தை அவருடைய எழுத்துக்கள் பெரிதும் பாதித்தது என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது. திரையுலகத்தை பற்றி அவர் எழுதியதும் அவர் எழுத்துக்கள் திரையுலகத்தையும் பெரிய அளவிலேயே பாதித்தன. குறிப்பாக அவரே ஒரு திரைப்பட இயக்குநராகவும் செயல்பட்டார். அவருடைய வசனகர்த்தாவாக இருந்தார், பாடல் இயற்றக்கூடியவராக இருந்தார். உதாரணமாக அவருடைய உன்னை போல் ஒருவன் என்ற அவருடைய நாவல் அவரே இயக்கி அதை திரைப்படமாக கொண்டு வருகிறார். 1975 அது இயக்கப்படுகிறது. முதல் முதலிலே தமிழுக்கு தேசிய அளவிலே ஒரு அங்கீகாரத்தை தந்த ஒரு படம் என்றதை சொல்லலாம். அது வியாபார ரீதியாக அது தோற்று போனாலும் கூட அது தேசிய அளவில் 3வது இடம் பிடித்த சிறந்த படமாக அது விளங்கியது. அதே போல யாருக்காக அழுதான் என்ற அவருடைய நாவலும் திரைப்படமாக வந்திருக்கிறது. 1976 திரைப்படமாக வந்தது. அதே போல சில நேரங்களில் சில மனிதர்கள் 1977 திரைப்படமாக வந்திருக்கிறது. ஆனால் அதுல ஒரு சின்ன மாற்றம், அந்த பாட சில நேரங்களில் சில மனிதர்களை ஏ பீம்சிங் அவர்கள் இயக்கினார்கள். பீம்சிங் என்று சொல்லக்கூடிய நல்ல சிறந்த தேர்ந்த எடிட்டர், அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த அந்த படம் தேசிய விருதை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழுக்கு ஒரு பெருமை சேர்த்த ஒரு படம் சில நேரங்களில் சில மனிதர்கள். அதே மாதிரி ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், அந்த நாவலையும் பீம்சிங் அவர்கள் 1978 அதை திரைப்படமாக கொண்டு வந்தார். ஊருக்கு 100 பேர் என்ற அந்த நாவலும் கூட 2001 திரைப்படமாக ஆக்கப்பட்டது. ஆனால் பெரிதும் கவனம் பெறவில்லை. ஆனாலும் கூட அவர் இன்றைக்கு வரைக்கும் அவர் பாதிப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், 2003 வந்த பிதாமகன் திரைப்படம் கூட அவருடைய ஒரு சிறுகதையான நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுகதையுடைய நீட்சியில் வந்த ஒரு திரைப்படம் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போல அவருடைய இன்றைக்கும் கூட அவருடைய திரைப்படங்கள், அவருடைய நாவலை திரைப்படம் ஆக்கும் முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் என்பது திரைப்பட முயற்சிகள் இருக்கிறது என்பதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படி திரையுலகத்தில் அவருடைய எழுத்துக்கள் பெரும் பாதிப்புகளை தந்திருக்கிறது. அவரே ஒரு இயக்குநராக, பாடலாசிரியராக, வசனகர்த்தாவாக தமிழ் சினிமா உலகில் பரிணமித்திருக்கிறார், பாதித்திருக்கிறார் என்ற நிலையில் திரைப்பட உலகம் ஏகாந்தனை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சந்திரபாபு என்று சொல்லக்கூடிய நடிகர், அவர் உச்சத்தில் இருந்த காலத்தில் அவரை வைத்து ஒரு கதை இயக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நாவல் எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் அந்த பார்க்கிறோம். அதை கூட வேடிக்கையாக சொல்வார்கள், சந்திரபாபு அவரோடு உடன்படிக்கையை செய்து கொண்டு எழுதின அந்த கதையை அவர் வந்து நடிக்காத காலத்தில் அவர் நாகேஷை வைத்து அதை எடுக்க முயற்சித்த போது அதை தெரிந்து சந்திரபாபு அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து வைத்து நானே நடித்து கொடுக்கிறேன் என்று சொன்ன போது அதை காலால் எட்டி வைத்து வேண்டாம் என்று நிராகரித்த ஒரு துணிச்சலும் ஒரு நேர்மையும் ஞான செருக்கும் உள்ளவராக ஜெயகாந்தன் இருந்திருக்கிறார். ஆகையினால்தான் அவருடைய திரைப்பட உலகத்திலும் சினிமா உலகத்திலும் அவர் சில சரிவுகளையும் சந்தித்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் அவருடைய பாதிப்பு தமிழ் திரையுலகத்தில் என்றும் நெய்க்கமர நிறைந்திருக்கிறது என்று சொல்லலாம்.
ஐயா, இப்ப ஜெயகாந்தன் அவர்கள் தன்னுடைய நூலுக்காகவும் பெற்ற விருதுகள் மற்றும் பாராட்டுகள் கௌரவங்கள் என்னங்கய்யா?
ஜெயகாந்தன் தமிழுக்கு பெருமை சேர்த்த ஒரு பெருமகனார். தமிழுக்கு ஞானபீட விருது என்பது எட்டாக்கனியாகவே இருந்த ஒன்று. கிட்டத்தட்ட அகிலனுக்கு பிறகு தமிழில் யாருமே ஞானபீட விருதை பெறவில்லை என்ற பழியை போக்கியவர் ஜெயகாந்தன். 2002 அவருக்கு ஞானபீட விருது வழங்கி சிறப்பித்தார்கள். இன்றைக்கு அதற்கு பிறகு கூட இன்னும் யாருமே வாங்கவில்லை தமிழில். அது ரெண்டாவதாக தமிழுக்கு ஞானபீட விருது வாங்கி தந்த ஒரு பெருமகனார். அது மட்டுமல்லாமல் 1972 சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நூலுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 2009 அவருடைய ஒட்டுமொத்த ஆக்கங்கள், அதுல அவர் சாதித்திருக்கிற சாதனைகள் அவற்றை கருத்தில் கொண்டு இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் அவருடைய எழுத்துக்கள், ரஷ்ய மொழியிலே, பிரெஞ்சு மொழியிலே, ஜெர்மன் மொழியிலே எல்லாம் அவருடைய எழுத்துக்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் வழியாக சோவியத் லேண்ட் நெஹ்ரு விருது அவருக்கு 1978 வழங்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் ரஷ்ய அரசின் நட்பு விருது 2011 அவருக்கு வழங்கப்பட்டது என்பதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. பல அறிஞர்களும் பார்த்து எழுத்தாளர்களும் தனக்கு ஒரு முன்மாதிரியாக ஆதர்சன புருஷனாக கொள்ளக்கூடிய ஒரு எழுத்தாளராக ஜெயகாந்தன் விளங்குகிறார் என்றால் அது குறிப்பிடத்தக்கது.
ஜெயகாந்தன் தன்னுடைய ஒரு எழுத்துக்களின் மூலமா எப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதே போல இன்னைக்கு எழுதக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு ஜெயகாந்தன் எப்படி ஒரு முன்னுதாரணமா ஒரு முன்மாதிரி எழுத்தாளரா இன்னைக்கும் திகழ்றாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
ஜெயகாந்தன்னா முதல்ல நம்ம நினைக்க வர்றது துணிச்சல், அவ்வளவுதான். எதற்கு துணிந்து நம் மனதில் படுவதை, எண்ணங்களை தயங்கி தயங்க இல்லாமல் துணிச்சலோடு வெளிப்படுத்துவது, அதுதான் அவருடைய மிக முக்கியமானது. உண்மையை பேசு, அதை துணிந்து பேசு, சரியானது என்று படுகிறதை துணிந்து பேசு என்பதை அவர் வலியுறுத்தக்கூடியவர். சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை கவனியுங்கள், எல்லோரையும் பாருங்கள், அவர்களுக்குள் ஒரு காரணம் இருக்கிறது. எதுவும் புனிதம் அல்ல என்று ஒதுக்கிவிட முடியாது. எல்லோருக்குள்ளும் ஒரு ஆன்மா இருக்கிறது, உண்மை இருக்கிறது என்பதை தரிசிக்க வேண்டும். எளிய மனிதர்களில் தரிசிக்க வேண்டும். அவர்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியவை அவருடைய எழுத்துக்கள். சமூக சிந்தனை, சமூகம் ஏன் இவ்வாறு இருக்கிறது, அவற்றிலிருந்து மாற்று சிந்தனைகளை அவர் உருவாக்கியவர். குறிப்பாக பெண் சார்ந்து ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அவருடைய குரல் கனக குரலாக தமிழ் மண்ணில் நிலைத்திருக்கக்கூடியவை. கிட்டத்தட்ட அவருடைய எழுத்துக்களில் பார்த்த மாற்றங்கள் அவர் முதல்ல அதிர்ச்சியாக இருந்திருக்கும் தமிழ் சமூகத்தில். அது இன்றைக்கு பல கட்டங்களில் மாற்றங்களை தமிழ் சமூகத்தில் எண்ணங்களில் மாற்றங்களை தந்திருக்கிறது என்று சொன்னால் அது மாற்று கருத்திற்கு இடம் இருக்காது. அந்த வகையில் அவருடைய சமூக சிந்தனைகள் இருக்கின்றன. அதே மாதிரி மொழியில் குறித்த போது அவர் ஒரு கதையோ ஆகட்டும் ஒரு சிறுகதையாகட்டும் எழுத்தாளர்கள் சிக்கனமாக எழுத்து சொற்களை பயன்படுத்த வேண்டும், அதை நேர்த்தியாக பயன்படுத்த வேண்டும், எந்த சொற்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நேர்த்தியாக பயன்படுத்த வேண்டும். அதே சமயம் எளிமையாக பேச வேண்டும், பேச்சு வழக்கு வழக்கா இருந்தால் அது அதுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், ஆழத்தோடு இருக்க வேண்டும், அந்த சொற்களில் இருக்கக்கூடிய ஆழங்களை உணர்ந்து கதைகளிலே ஆகட்டும் கட்டுரைகளில் ஆகட்டும் கவிதைகளில் ஆகட்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி வந்திருக்கிறார். அவர் கட்டுரைகளிலும் அதை சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு எழுத்தாளன் பலதுறை ஆளுமை உடையவனாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு துறையிலேயே ஆழங்கால் பட்டவனாக இருந்துவிட்டால் போதாது, பலதுறை ஆழம் இருக்க வேண்டும். விரிந்த சிந்தனை, பரந்த சிந்தனை, பரந்த பார்வை, அனைவரையும் சமமாக பாவிக்கின்ற மனிதநேய உணர்வு, இதையெல்லாம் அவருடைய கதைகளிலே பார்க்க முடிகிறது. அதைத்தான் அவர் திருப்பி திருப்பி இன்றைக்கு எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவர் வலியுறுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருந்து வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். பொதுவாக அவருக்கு கருத்து சொல்வதை விரும்ப மாட்டார், ஆனால் அவர் பல விஷயங்களை அவற்றில் டிஸ்கஸ் பண்றதன் மூலமா அதை உரையாடல்களின் வழியாக அவர் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய நாவல்களில் வரக்கூடிய சில பத்திகள், சில உரையாடல்கள் அற்புதமான திருக்குறள்களைப் போல அறம் பேசக்கூடியவை, வலிமையானவை, பல உணர்ச்சிகளையும் ஆழமான கருத்துக்களையும் சொல்லக்கூடியவை என்று சொன்னால் அது மிகையாக்காது. குறிப்பாக ஒரு இடதுசாரி தன்மையிலிருந்து தொடங்கி ஒரு மாற்று சிந்தனை, சமூக சிந்தனை என்பதிலிருந்து வளர்ந்து அதை நம் பாரம்பரியமான ஆழமான ஆன்மீகம் என்பதில் நீண்டு அவருடைய சிந்தனை மரபு சென்றிருக்கிறது என்று பார்க்க முடியும். நான் இந்த அனைவருக்குமான பொது உடைமை என்பது, அனைவருக்கும் சமம், அனைவரும் சமம் என்ற நிலை என்பது நமது ஆன்மீக சிந்தனைகளிலிருந்தே கிடைக்கிறது என்பதைத்தான் அவர் வலிந்து சொல்லக்கூடியதாக, அவர் உணர்த்தக்கூடியதாக அவருடைய எழுத்துக்களிலிருந்து வெளிப்படுகிறது என்று சொல்லலாம்.
இன்றைய எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஐயா அவர்களுடைய நினைவு தினத்துல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் பொதுவா வாசிக்கக்கூடிய புத்தகம் படிக்கக்கூடிய சராசரியான பொதுமக்களுக்கும் ஜெயகாந்தனை குறித்து தாங்கள் வழங்கக்கூடிய கருத்துரை என்னங்கய்யா?
ஒரு நல்ல மகத்தான எழுத்தாளன், அந்த மகத்தான எழுத்தாளனை வாசிப்பது, அவனை புரிந்து கொள்வது என்பது அவனுடைய எழுத்தை ஆழமாக வாசிப்பது. ஒரு முறை ஜெயகாந்தன் சென்னை பல்கலைக்கழகத்தில் வீட்டிலிருந்து உரையாற்றி கொண்டிருந்தார். அவர் உரையை முடித்துவிட்டு யார் வேணாலும் கேள்விகள் கேட்கலாம் என்று சொன்னார். அப்பொழுது கேள்விகள் கேட்கும் போது ஒருவர் எழுந்து கேட்டார், ஐயா நீங்கள் 30 வயதுக்குள் நிறைய எழுதிவிட்டீர்கள், அதற்கப்புறம் 80 வயது வரைக்கும் கடந்து வந்திருக்கிறீர்கள், இவ்வளவு காலங்களில் மீதி காலங்களில் நிறைய எழுதவில்லையே, ஏன் ஐயா என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், சரி நான் எழுதிவிட்டதை எல்லாவற்றையும் நீ படித்து விட்டாயா என்று. அதுதான் ஜெயகாந்தன். அவரை பாராட்டுவதை கூட அவர் அவர்களை தட்டி பார்த்து மாற்று சிந்தனைகளை தரக்கூடியவர். ஆகவே அவரை வாசிக்க வேண்டும். அவர் வாசித்தது போல இந்த சமூகத்தை வாசிக்க வேண்டும். எளிய மக்களையும் நம்மை போன்ற அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்குள்ளும் ஒரு ஒளி இருக்கிறது என்று உணர்ந்து அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும், மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் நமக்கு விட்டு சென்ற சிந்தனை என்று சொல்லி அதை நாம் அனைவரும் கைகொள்வோம். அதுவே அவர் நினைவு நாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று, கைகொள்ள வேண்டிய ஒன்று என்று சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன்.
ஐயா, இதுவரைக்கும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஐயா அவர்களை குறித்து பல்வேறு அரிய தகவல்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா.
நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கினீங்க. உங்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன்.
நேர்களே, இதுவரை எழுத்தாளர் ஜெயகாந்தனின் இலக்கிய பயணம் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை தெளிவாக வழங்கிய முனைவர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் உடன் உரையாடிய நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும் நேர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.